வாரம் ஒரு அலசல், பாலஸ்தீனியர்களோடு ஒருமைப்பாடு. இப்படியும் மனிதர்களா என்று மனிதர்களாக வாழும் அனைவரும் கேள்வி கேட்கும் அளவுக்கு கடந்த வெள்ளியன்று தென் இத்தாலியின் கலாபிரியா பகுதியில் ஒரு கொடூரச் செயல் நடந்துள்ளது. கொக்கோ என்று செல்லமாக அழைக்கப்படும் நிக்கோலா காப்போலோங்கோ என்ற 3 வயது சிறுவனின் எரிக்கப்பட்ட உடலை எரிந்த வாகன ஒன்றிலிருந்து எடுத்துள்ளது காவல்துறை. சால்வத்தோரே லெனிச்செல்லி என்ற 52 வயதான இந்த சிறுவனின் தாத்தாவும் தாத்தாவின் 27 வயது நண்பியும் அச்சிறுவன் அருகில் கொல்லப்பட்டு கிடந்தனர். இந்த சிறுவனின் தாத்தா இத்தாலியின் மாஃபியா குற்ற கும்பலிடம் கடன்பட்டிருந்த தொகையை செலுத்தாததே இந்த கொலைகளுக்கான காரணம் என்று கிடைத்துள்ள தடயங்களிலிருந்து காவல்துறை சந்தேகிக்கின்றது. இக்கொலைகளை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மாஃபியா குற்ற கும்பல் உலகில் மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துகின்ற மற்றும் சக்தி வாய்ந்த மாஃபியா குற்ற கும்பல்களில் ஒன்றென ஊடகங்கள் கூறுகின்றன. இக்கொலை குற்றத்தை செய்தவர்கள் மனம் வருந்தி மனமாற வேண்டுமென ஜெபிப்போம் என தானும் ஜெபித்து வத்திக்கான் வளாகத்தில் நின்று கொண்டிருந்த 50,000 விசுவாசிகளையும் இஞ்ஞாயிறன்று ஜெபிக்க கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
ரிவோல்ஜெரி உம் பென்சியரோ அகோகோ கம்போலோங்கோ கியத்ரே அன்னி எஸ்தாத்தோ ப்ரூச்சாத்தோ இன் மாக்கினா அகசானோ அலுயோனியோ குவெஸ்டோ accanimento su un bambino così piccolo sembra di non avere precedenti nella storia della criminalità.
அன்பு நெஞ்சங்களே, கடந்த டிசம்பரிலிருந்து கடும் அரசு எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்று வரும் உக்ரைன் நாட்டில் அனைவரும் வன்முறைகளை ஒதுக்கி உறுதியான உரையாடலில் ஈடுபடுமாறும் இந்ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜெப உரைக்கு பின்னர் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Sono vicino con la preghiera all'Ucraina, in particolare a quanti hanno perso la vita in questi giorni e alle loro famiglie. Auspico che si sviluppi un dialogo costruttivo tra le istituzioni e la società civile.
Ucraina அரசு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணையும் உடன்படிக்கையை தற்காலிகமாக நிறுத்தியதால் எதிர்க்கட்சியும் பொதுமக்களும் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வன்முறை ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நீதி அமைச்சரின் கட்டடம் உட்பட பல நகரங்களில் அரசு அலுவலகங்கள் முற்றுகையிடப்பட்டுள்ளன. பல உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. மேலும் ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக மோதல்கள் இடம்பெற்று வரும் சிரியாவில் அமைதியை கொண்டு வருவதற்கு ஜெனீவாவில் 2ம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. தாய்லாந்தில் வருகிற பிப்ரவரி 2ம் தேதி நடக்கவிருக்கும் பொது தேர்தலுக்காக முன்கூட்டிய வாக்களிப்பில் வாக்காளர்கள் கலந்து கொள்வதை தடுக்கும் நோக்கில் தலைநகரிலும் ஏனைய நகரங்களிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வழியை தடுக்க முயன்றபோது வன் செயல்கள் வெடித்துள்ளன. இதில் அரசு எதிர்ப்பு போராட்ட இயக்கத்தின் தலைவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்.
அன்பு நெஞ்சங்களே, கடந்த ஓரிரு நாட்களில் மட்டும் நாடுகளின் நிலைமையை அலசினால் இவை போன்ற இன்னும் பல நிகழ்வுகளை குறிப்பிடலாம். அதே சமயம் கடந்த வியாழனன்று தென் சூடானுக்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது போன்ற பல நல்ல காரியங்களும் நடந்துள்ளதை நாம் மறுக்க முடியாது. ஆயினும் தொடர் மோதல்களால் உலகின் சில பகுதிகளில், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் எண்ணற்ற மக்கள் பெரும் துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்கப்படாத பிரச்சினைகளுள் ஒன்றாகத்தான் உள்ளது. 1900 முதல் 1948 வரையுள்ள இஸ்ரேல் பாலஸ்தீன உறவுகளை பார்க்கும்போது 1900 இஸ்ரேல் மக்கள் தங்கள் சமய கலாச்சார அடையாளங்களுடன் பாலஸ்தீனியர்களுடன் அமைதியாகவே வாழ்ந்து வந்துள்ளனர். ஆனால் முதல் உலகப் போருக்கு பின்னர் இங்கு நிலைமை மாறியது. ரஷ்யா, ஜெர்மன் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட இனப்பிரச்சினைகளில் பாதிக்கப்பட்ட யூதர்கள் பலர் பாலஸ்தீனத்திற்கு வரத் தொடங்கினர். யூதர்கள் பெருமளவு நிதி திரட்டி பாலஸ்தீனியர்களிடம் இருந்து நிலங்களை வாங்க ஆரம்பித்தனர். ஐரோப்பாவில் வாழ்ந்த யூதர்கள் பாலஸ்தீனத்தில் யூத அரசு அமைக்க வேண்டும் என்று அரசியல் ஆதரவு திரட்டவும் ஆரம்பித்தனர். பாலஸ்தீனத்தில் யூதர்கள் அதிகமாக குடியேறுவது, தனிநாட்டுக்கான வரைபடங்கள், திட்டங்கள் வகுப்பது முதலியவற்றால் விழிப்படைந்த பாலஸ்தீனியர்கள் 1920 பிப்ரவரியில் தங்கள் எதிர்ப்பை காட்ட ஆரம்பித்தனர். அது முதல் இன கலவரங்கள் நடப்பதும் இருபுறங்களிலும் வன்முறைகள், உயிரிழப்புகள் ஏற்படுவதுமாக இருந்தன. 2ம் உலகப் போர் முடிவடைந்த பின்னர் 1948 பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஐநாவில் வாக்களிப்பு நடந்து இஸ்ரேல் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்டது. இப்போது யூதர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதி இஸ்ரேல் என்ற நாடாகவும், பாலஸ்தீன முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் மேற்கு கரை மற்றும் காசா பகுதி பாலஸ்தீனம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இஸ்ரேல் கடந்த 1967 பாலஸ்தீனத்திடமிருந்து மேற்கு கரை பகுதியை கைப்பற்றியது. அங்கு குடியிருப்புகளை தொடர்வதும், எருசலேமின் கிழக்கு பகுதியை சொந்தம் கொண்டாடுவதும் போன்றவற்றில் பாலஸ்தீனத்துடன் இஸ்ரேலுக்கு பிரச்சினை இருந்து வருகின்றது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே அவ்வப்போது பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. ஆயினும் இன்னும் முழுமையான வெற்றி கிட்டவில்லை. இதற்கிடையில் இம்மாத முதல் தேதியிலிருந்து கிழக்கு எருசலேம் உட்பட மேற்கு கரை பகுதிகளில் மீண்டும் 2791 புதிய குடியேற்றங்களை உருவாக்கும் திட்டத்தில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகின்றது. இஸ்ரேல் கட்டியுள்ள 750 கிலோமீட்டர் நீளமுள்ள இஸ்ரேல் பாலஸ்தீன தடுப்பு சுவர் ஜெர்மனியின் பெர்லின் சுவரை விட பல மடங்கு பெரியது.
மண்ணின் மைந்தர்களான பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலின் காலனி ஆதிக்க மனநிலையால் துன்புற்று வருகின்றனர். ஏனெனில் பாலஸ்தீனாவில் கிபி 7 நூற்றாண்டிலிருந்தே முஸ்லிம்கள் வாழ்ந்தனர் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் பாலஸ்தீனியர்களும் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்திடம் தனி நாடு என்ற அங்கீகாரத்தை தொடர்ந்து வற்புறுத்தி கேட்டு வருகின்றனர். 2012 டிசம்பரில் ஐநா பொது அவையில் ஐநாவின் உறுப்பு நாடாக பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதில் நடந்த ஓட்டெடுப்பில் இந்தியா உட்பட 138 நாடுகள் ஆதரவு அளித்தன. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் இடையே நீண்டகாலமாக தடைபட்டிருந்த அமைதி பேச்சுவார்த்தையை கடந்த ஆண்டு ஜூலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி அவர்கள் துவக்கி வைத்தார். ஆயினும் பாதுகாப்பு, குடியேற்ற தீர்வுகள் போன்ற பல பிரச்சினைகளால் சிறிய அளவிலான முன்னேற்றமே இதுவரை காணப்பட்டுள்ளது.
இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் பொது அவை இந்த 2014 பாலஸ்தீன மக்களுடன் ஆன ஒருமைப்பாடு ஆண்டு என அறிவித்து இம்மாதம் 16 அதனை துவக்கி வைத்துள்ளது. இவ்விழாவில் ஐநா பொதுச் செயலரின் சார்பில் உரையாற்றிய ஐநா உதவி பொதுச் செயலர் யான் எலியாசன், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் இடையே நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதும் இரு நாடுகள் தீர்வு காண்பதும் இந்த ஆண்டின் நோக்கம் என்று கூறினார். 1967 முன்னர் இருந்த எல்லைகளோடு தங்களின் சொந்த நாட்டை கொண்டிருக்கும் உரிமை உட்பட அனைத்து அடிப்படை உரிமைகளுடன் பாலஸ்தீனியர்கள் வாழ்வதற்கு இந்த ஆண்டில் முயற்சிகள் எடுக்கப்படும் எனவும் எலியாசன் கூறியுள்ளார்.
Let me also welcome the proclamation of 2014 as the International Year of Solidarity with the Palestinian people. This is a recognition of the commitment of the international community to durable peace between Israel and Palestine.
இவ்வாண்டு மத்திய கிழக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முக்கிய ஆண்டாக இருக்கும் என்று ஐநா பொதுச் செயலரும் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். எனவே 2014 புனித பூமியிலும் மத்திய கிழக்கிலும் அமைதியை கொண்டு வரும் ஆண்டாக அமையட்டும் என வாழ்த்துவோம். வருகிற May 24-26 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பூமிக்கு மேற்கொள்ளும் திருப்பயணம் இந்த அமைதிக்கு உதவும் என நம்புவோம்.
நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும்.
ஒரு முறை ஒரு அரசர் தனது பார்சி அடிமையோடு ஒரு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த அடிமை அந்நாள் வரை கடலில் பயணம் செய்ததே கிடையாது. அதனால் அந்த அடிமை அச்சத்தால் நடுநடுங்கி புலம்பத் தொடங்கினார். நேரம் ஆக ஆக அவரின் சப்தம் பலமாக இருந்தது. கப்பலில் பயணம் செய்தவர்கள் அந்த அடிமையை அமைதிப்படுத்த எவ்வளவோ முயன்றனர். ஆனால் அந்த அடிமையின் ஓலக்குரல் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அரசரின் பயணம் கெட்டுவிடும் ஒரு சூழ்நிலை உருவாகியது. என்ன செய்வதென எவருக்கும் தெரியவில்லை. அப்போது அந்த கப்பலில் பயணம் செய்த ஞானி ஒருவர், நீங்கள் விரும்பினால் நான் அவரை அமைதிப்படுத்துகின்றேன் என்று அரசரிடம் கூறினார். அதற்கு அரசர், உண்மையாகவே இது ஒரு கருணைமிகு செயலாகும் என்று பதிலளித்தார். அந்த அடிமையை தூக்கி கடலில் வீசிவிடுமாறு பணித்தார் ஞானி. அந்த அடிமை திக்குமுக்காடி கடல் நீரை சிறிது குடித்த பின்பு அவரது தலைமுடியை பிடித்து கப்பலை நோக்கி இழுத்தனர். அவர் கப்பலை தன் இரு கைகளாலும் இறுகப் பற்றி கப்பலுக்குள் வந்தவுடன் ஒரு மூலையில் அமைதியாக போய் உட்கார்ந்தார். அரசர் வியப்புற்று, இதில் என்ன விவேகம் அடங்கியுள்ளது என்று ஞானியிடம் வினவினார். அதற்கு அந்த ஞானி, இந்த அடிமைக்கு நீரில் மூழ்கப் போவது என்றால் என்னவென்று தெரியவில்லை. ஆகவே கப்பல் தரும் பாதுகாப்பை அவர் உணரவில்லை என்று சொன்னார்.
அன்பு நெஞ்சங்களே, ஆபத்தை அனுபவிப்பவர் பாதுகாப்பின் மதிப்பு அறிகின்றார். பாதுகாப்பை அனுபவிப்பவர் அமைதி அடைகின்றார். அமைதியான மனம் மனிதர் அடையும் பெரும் பேறு. வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது, பாசத்தால் தான் வெல்ல முடியும். பாலஸ்தீனியருக்கு நீதியுடன் கூடிய அமைதி கிடைக்கட்டும்.
லஞ்சத்தால் வாழ்வை விலை பேசிடுவார், பஞ்சம் எனும் சங்கிலியால் பூட்டிடுவார். லஞ்சத்தால் வாழ்வை விலை பேசிடுவார், பஞ்சம் எனும் சங்கிலியால் பூட்டிடுவார். தேவையான பொருளை விலை ஏற்றிடுவார், ஏழை எங்கள் அழுகையிலே மகிழ்ந்திடுவார். எம் தெய்வமே இறைவா,
பாலஸ்தீனியர்களோடு ஒருமைப்பாடு. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.